அவர் விசுவாந்திரியமாக இருப்பதும் உணரார், அப்புறம் முதல் ஒரு பாதி மாதர் ஆவதும் உணரார் என்பது அர்த்தநாரீஸ்வர வடிவு கூறும் புராண வசனமும் ஆகிய இவையும் அதற்கு சான்று. அர்த்தநாரீஸ்வரனாக இருக்கின்ற அந்த புராண வசனத்தின் பொருளையும் உணரமாட்டார்கள், அதற்கும் ஏதேதோ பேசி வினையை ஈட்டிக் கொள்வார்கள். அர்த்தநாரீஸ்வரன் அர்த்தம் என்றால் பாதி, நாரி என்றால் பெண். உமையன்னையை தன் திருமேனியிலே பாதியாக கொண்டிருப்பவர், அதனால அர்த்தநாரீஸ்வரர். உமையன்னை தான் இந்த உலகத்தோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் பத்து விதமாய் கலந்திருப்பது உமையன்னை, அது சிவசக்தி. ஆகவே அந்த சிவசக்தி அவன் உருவத்திலே பாதியாக இருக்கின்றது. உலகமயமான சிவசக்தி அவன் உருவத்திலே பாதி, ஆகவே அவன் உலகமாகவே கலந்திருப்பவன், விஸ்வரூபி. இதையும் உணரமாட்டார்கள். இதெல்லாம் உணராதவர்கள் என்ன சொல்வார்கள், தேவர்களுள் சிவபெருமானும் ஒருவன். எத்தனையோ தேவர்கள் இருக்கின்றார்கள், இந்திரன், சந்திரன், அயன், மால் என்று எத்தனையோ தேவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுள் ஒருவன் சொல்வார்கள். அந்த தேவர்களுக்கெல்லாம் இந்த இயல்பு உண்டா? விஸ்வாதிகன் விஸ்வகாரணன் என்றெல்லாம் விளங்கக்கூடிய இயல்பு கிடையாது. அதனாலதான் சொன்னார், அதாவது அரியையற்கு எட்டாத அந்த அரிய நிலையின் மூலம் அவன் உலகத்தை கடந்தவன் விஸ்வாதிகன் என்பதை உணர வேண்டும். இரண்டாவது வந்து மும்மூர்த்திகளும் அவனிடமிருந்து தோன்றியவர்கள் என்பதனாலே அவர்கள் மூலமா தான் உலகமே நடக்கு. அப்ப உலகமே அவனிடமிருந்து சிவபெருமானிடமிருந்து தோன்றியதுதான், ஆகவே அவன் விஸ்வத்திற்கு காரணன் என்று உணர வேண்டும். அவனுடைய சங்கல்பம்படியே உலகம் இயங்குகின்றது என்று புராணங்கள் கூறுகின்றன. எனவே அவன் விஸ்வ அந்தர்யாமி, உள்ளிருந்து செலுத்தக்கூடிய அந்தர்யாமி. அப்புறம் அவன் அர்த்தநாரீஸ்வரன் என்பதனாலே உலகமயமாக இருக்கக்கூடிய சிவசக்தியை தன் ஒருபால் வைத்திருப்பதனாலே அவன் விஸ்வரூபி என்று இந்த புராணங்களாலே உணர வேண்டும். உபநிடதங்களை படித்து உணர்தல் அறிந்து இந்த புராண செய்திகளாலே அதனை உணர்ந்து கொள்ளலாம் என்று கூறுகின்றார். இவை இரண்டு செயலும் அசிந்திதன் என்றதற்கு உரையளவை காட்டியவர். சிந்தனைக்கு அவன் எட்டும்படியாக சிந்திதராய் இருந்தாலும் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அசிந்திதனே என்பதற்கு வந்து உபநிடதங்களிலிருந்து சான்று காட்டினார்கள், புராணங்களிலிருந்து காட்டினார்கள். எனவே ஆகம அளவை உரை அளவையாக காட்டினார்கள். இனி அருமையாக சொல்வார்கள், சிவபெருமான் அந்த திருவுருவத்தை கொண்டு செய்கின்ற செயற்பாடுகள் ஒன்றுக்கொன்று பொருந்தாத வண்ணம் பல்வேறு திருவேடங்களை தன்னுடைய உருவத் திருவேணி மூலம் கொள்கின்றார் எம்பெருமான். ஏனென்றால் அந்தந்த நிலையில் உள்ள உயிர்களை உயிர்ப்பதற்காக. அதை எப்படி சொல்கின்றார்கள் என்றால், போகியாயிருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார், யோகியா யோகமுத்தி உதவுதல் அதுவும் ஓரார், வேகியானார் போர் செய்த வினையினை வீட்டல் ஓரார், உகியா ஊடரெல்லாம் உம்பரில் ஒருவன் என்பர் என்றார். அதாவது முதல்ல போக திருமேனி, அப்புறம் வந்து யோக திருமேனி, அப்புறம் போர திருமேனி, மூன்று வகை திருமேனிகள். ஆக போகியாயிருத்தல் வேறு, யோகியாயிருத்தல் வேறு, ஒன்றோடொன்று முரணான செயல்கள். ரெண்டு நிலையிலும் சுவாமி இருக்கின்றார். மீனாட்சி சுந்தரேஸ்வரராக அந்த போகியாக இருப்பதை நாம் தரிசித்து வருகின்றோம். அதே மாதிரி யோக திருமேனியிலே தட்சிணாமூர்த்தியாகவும் விளங்குகின்றார். ஏனென்றால் உலகத்திலே இல்லறம் நடத்தி பக்குவப்பட வேண்டிய மாந்தர் பலர் இருக்கின்றார்கள், அவர்கள் பொருட்டு போக வடிவத்திலே எம்பெருமான் விளங்க வேண்டும். அதான் கந்தபுராணத்திலே அருமையாக சொல்கின்றார்கள். எம்பெருமான் ஒரு பக்கம் வந்து சனகாதியருக்காக யோக திருமேனியை மேற்கொண்டு ஞானோபதேசம் பண்ணி வருவார், இமயமலையிலே எம்பெருமானை அடையும் பொருட்டு பார்வதி தேவியார் தவமிருந்து வருவார். அப்போ எம்பெருமான் போக நிலையே மேற்கொள்ளாதனால எந்த உயிர்களுக்கும் போகமே கிடைக்கவில்லை என்று அருமையாக சொல்வார். அதான் இந்த காலத்தில் சொல்லி வருகின்றோம், ஞானமும் வீடு பெயர்ந்தா சிவபெருமான் கொடுப்பார், போகம் கிடைச்சதுக்கெல்லாம் வேற கடவுளரை நாம் நாடி செல்ல வேண்டும் என்று அறியாமையிலே மக்கள் இருந்து வருகின்றார்கள். இந்த கருத்து, இந்த சித்தியாரம், இந்த பகுதி கருத்துக்கள், கந்தபுராண கருத்துக்கள்லாம் மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டால் மக்களுக்கு நிச்சயமாக ஒரு தெளிவு வரும். வீடு வேற்றியே கொடுக்க வல்லவனால் சாதாரண உலக போகங்களை கொடுக்க முடியாதா? எவ்வளவு எளிதாக கொடுப்பான் சிவபெருமான் என்பதற்கு எத்தனை எத்தனையோ சான்றுகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாம் இங்கே எடுத்து காட்ட வேண்டும். ஆக ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஞான வேற்று என்பது வராது. ஆகவே உங்களுக்கு போக வேண்டும் என்றாலும் கூட நீங்கள் எம்பெருமானே வழிபடுங்கள் என்று சொல்லி அத்தகைய விழிப்புணர்ச்சியை மக்களிடம் ஊட்ட வேண்டிய கடப்பாடு இது சைவ அறிஞர் உலகத்திற்கு உள்ளது. அதுக்கு இந்த பாடல்கள் தான் சிறந்த சான்றுகளாக நமக்கு உதவுகின்றன. இப்ப அருமையா சொல்றார், போகியாயிருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார், யோகியாய் யோக முத்தி உதவுதல் அதுவும் ஓரா. போகத்தையும் அவன் தான் கொடுக்கிறான், யோகியா இருந்து முத்தியும் அவன் தான் கொடுக்கிறான். வேகியானார் போர் செய்த வினையினை வீட்டல் ஓரார், நம்ம கோர வடிவத்தில் இருக்கிறானா எதுக்கு அது நம்மளை வந்து தண்டிக்கின்றான் என்று நமக்கு தெரிகிறது. நம்முடைய வினைகளை ஒழிக்கின்றான், நம்ம மேல கோபம் இல்லை, நம்ம வினைகள் மேல கோபம், வினைகளை தீர்க்கின்றான் அவ்வளவுதான். ஊகியா மூடர் எல்லாம் உம்பரில் ஒருவன் என்பார். இதையெல்லாம் ஊகித்து தெளிந்து கொள்ள முடியாத மூடர்கள் எல்லாம் சிவபெருமானை தேவர்களுள் ஒருவன் என்று கூறிக்கொள்வர் என்று குறிப்பிடுகிறார். முதல்வன் கொண்ட திருமேனிகளில் சில திருமேனி போக வடிவமும், சில திருமேனி கோர வடிவமும், சில திருமேனி யோக வடிவமுமாக கொண்டது எதற்காக என்றால், முறையே ஒவ்வொன்றையும் அது கூட பொருத்திக்கிடணும், முறையே உயிர்களுக்கு போகம் புரிதல் பொருட்டும், வினையினை வீட்டுதல் பொருட்டும், யோகமுத்தி உதவுதல் பொருட்டுமா என்பதா. அடுத்த பாடல் ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம். பாருங்க, போக வேடம், யோக வேடம், கோர வேடம், ஒன்றோடொன்று ஒவ்வாதது. இப்படி ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம் ஒருவன் தரித்துக் கொள்ள முடியுமா இந்த உலகத்தில்? முடியாது இல்லையா? ஆகையினாலே சிவபெருமானால் முடிகின்றது என்றால் அவன் உலகத்தை கடந்து விளங்குவன் என்பதை இதிலிருந்தே உணரலாமே. ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம் ஒருவனே தரித்துக் கொண்டு நின்றலால் உலகம் நீங்கி நின்றனன் என்றும் கோரார். அன்றைய வேடம் எல்லாம் அருள் குறி தொழில் என்றோரார். கொன்றது வினையை கொன்று நின்ற அக்குணம் என்றோரார். அஞ்சனம் போக வடிவும் கோர வடிவும் யோக வடிவுமாய் தம்முள் மாறுபட்ட பல வடிவம் ஒருவனே கொண்டு நிற்றலும் தம்முள் மாறுபட்ட அப்பல வடிவங்களும் அஞ்சனம் போகமும் வீடும் யோகமும் உதவும் முகத்தான் அணுக்கிரகம் ஒன்றற்கே ஏதுவாது. யா போக திருமேனி, யோக திருமேனி, அப்புறம் கோர திருமேனி, மூன்றும் ஒன்றோடொன்று மாறுபட்டவையாக தோன்றலாம். ஆனா அந்த திருமேனிகளை கொண்டு அவர் செய்வது என்ன? உயிர்களுக்கு அருளுதல் ஒன்றதான் செய்தார். கோர திருமேனி கொண்டு அருளுதலையா செய்தார்? ஆமா, உயிர்களுடைய வினைகளுக்கு ஈடான பலன்களை ஊட்டுகின்றார். தீவினைக்கு ஏற்ற துன்பத்தை ஊட்டுவதன் மூலம் அந்த தீவினை கடுகிறது. ஆன்மாவுக்கு ஒரு அறிவும் இல்லை. தீவினையெல்லாம் தீர்ந்து அந்த ஆன்மா படிமுறையில் பக்குவம் எய்தி பத்திரமா முத்தி நிலையில நிலை பேரோடு விளங்கப் போகிறது. அவ்வளவுதான், அதுக்கு எந்த ஆன்மாவும் இறுதியில முத்தி கொடுத்தே தீருவார். அந்த முத்திக்கு எதுலாம் தடையோ அதை நீக்கிறார். அவ்வளவுதான். அது நாம வந்து விருப்பு வெறுப்பை வைத்துக் கொள்வதனாலே இன்பம் கொடுத்தால் தெரியுங்கிறோம், துன்பம் கொடுத்தால் இறைவன் வந்து நம்ம வருத்தப்படும். அவர் செய்வதெல்லாம் ஒரே செய்வதுதான், முத்திக்கு தடையா உள்ளவற்றை நீக்குகிறார். ஆகவே கோர வடிவமும் அனுக்கிரகம் தான். ஆமா, யோக வடிவம் அனுக்கிரகம் தான், போக வடிவமும் அனுக்கிரகம் தான். ஆகவே மூன்று வெவ்வேறுமான திருமேனிகளை கொண்டு அருளுதல் என்ற அந்த அனுக்கிரகம் ஒன்றையே செய்கின்றான். ஆமா, கோர வடிவம் கொண்டு தண்டிக்கிறான், அது தீமை மாதிரி தெரியுது. ஆனா அந்த தீமை கூட நன்மையில தான் கொண்டு போய் விடுது. தீமை செய்வது நன்மையை பயத்தலும் உலகத்தின் வைத்து அறியக்கூடிய நிலையா? ஐயா, மூன்று முரண்பட்ட வேடம் கொண்டு ஒருவன் அருளங்கிற ஒரே தொழிலை செய்வது உலகத்துல சாத்தியப்படுமா? வேற யார்கிட்டையாவது? கோர திருமேனி கொண்டு தீமை செய்யற மாதிரி தெரியுது, ஆனா அது நன்மையிலேயே போய் முடியுது. இதெல்லாம் உலகத்துல நடக்கக்கூடிய செயலா? இதெல்லாம் உலகத்தில அறியப்படாத அதிசய நிலை என்று அருமையாக சொல்கின்றான். தீமை செய்வது நன்மையை பயத்தலும் உலகத்தின் வைத்து அறியப்படாத அதிசய நிலை ஆகலான். இதுவும் அதற்கு சான்று. எதற்கு சான்று? அவன் உலகத்தை கடந்து நிற்பவன், எனவே நம்முடைய சிந்தனையை கடந்த அசிந்திதன் என்பது இந்த மூன்று வகையான திருமேனிகளும் அவை மூன்றும் அருளுக்கே ஏதுவாதலும் சான்று. உலகினை இறந்து நின்றது அறநூறு என்பதும் இன்று இனிது விளக்கியதும் ஆயிற்று. உலகிற்கு உலகினை கடந்து நின்றவன் என்று இதற்கு முந்தைய பாடலுக்கு முந்தைய பாடலின் முதலடியிலே உலகினை இறந்து நின்றது அறநூறுன்னு சொன்னார்களே, அதற்கு இந்த பாடல் நல்ல சான்று காட்டுகிறது. ஏன்னா மூன்று வெவ்வேறு திருமேனிகளை ஒன்றோடொன்று ஒவ்வாத திருமேனிகளை கொள்வது உலகத்தில் யாருக்கும் முடியாது. ஆனால் சுவாமி அப்படி போகி யோகி வேகி என்று மூன்று திருமேனிகளை கொள்கின்றார். ஆகவே அவர் உலகத்தை அப்பாற்பட்டவர் என்பதை இந்த பாடல் விளக்கியது. நிற்றல் நின்றல் என விகாரம். நிற்றல்னு இருக்கணும், அது நின்றலால் இருக்கு. இரண்டாம் அடியில் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, ஒருவனே தரித்துக் கொண்டு நிற்றலால்னு வரணும். நிற்றலாங்கிறது நின்றலால்னு வந்திருக்கு. அது விகாரம், மெலித்தல் விகாரம் பாருங்க. வல்லினம் வர வேண்டிய இடத்துல மெல்லினம் வந்தா அது மெலித்தல் விகாரம். வல்லினம் வந்து மெல்லினமா விகாரப்பட்டுள்ளது என்று அர்த்தம். அப்புறம் அன்றியே வென்னும் பெயரச்ச இரு விகாரத்தால் தொக்கது. அன்றி அவ்வேடம்னு இருக்கு மூன்றாம் அடியின் தொடக்கத்துல. அன்றிய அவ்வேடம்னு இருக்கணும். அன்றிய அந்த இறுதி அகரம் வந்து இல்லை. அன்றியன்னா மாறுபட்ட, முரண்பட்ட, போகம் யோகம் கோரம்னு முரண்பட்ட இவை இரண்டு செயலும் அசிந்ததனாதற்கு ஏது காட்டியவர் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் சிவபெருமான் என்பதை இந்த இரண்டு செயல்களும் உணர்த்துகின்றன. அடுத்த பாடல் அரிய கருத்தை சொல்கின்றது. நாயகன் கண் நயப்பால் நாயகி புதைப்ப எங்கும் பாயிருள் ஆகி மூட பறிந்து உலகினுக்கு நெற்றி தூய நேத்திரத்தினாலே சுடர் ஒளி கொடுத்த பண்பின் தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவனுரு தேசது என்ன? இது வந்து நாம கதவுரையில விளக்கமா பார்க்கலாம். அவ்வேடமெல்லாம் அருள்குறி தொழில் என்றதற்கு போன பாடல சொன்னார் இல்லையா? அன்றி அவ்வேடமெல்லாம் அருள்குறி தொழில் என்றோரார் போன பாடல மூன்றாம் அடியில. என்ன இந்த திருவேடம்லாம் எப்படி அருளை செய்து? அதுக்கு ஒரு சான்று சொல்லுங்களேன். ஐயா, போக திருமேனி, யோக திருமேனி, கோர திருமேனி தான் கொள்றார். இந்த திருமேனிகள்லாம் வந்து எப்படி அருளையே செய்து? அதுக்கு ஒரு சான்று சொல்லுங்களேன். அப்படிங்கும் போது அருமையா சொன்ன, நாயகன் கண் நயப்பால் நாயகை புதைப்ப. நாயகியாகிய அந்த உலகமாதா என்ன செய்தார் என்றால் திருவுள்ள மகிழ்ச்சியால் ஒரு செயல் செய்தார். என்னவென்றால் நாயகன் கண் புதைப்ப, முதல்வனது திருக்கண் புதைத்த அந்த திருவிளையாட்டிலே முதல்வனது திருக்கண்ணை நாயகியினுடைய திருக்கைகளால் மறைத்தவுடன் எங்கும் பாயிருளாகி மூட. பாயிருள்னா பரவிய இருள், நாம எங்கும் எவ்விடத்தும் பரவிய இருளாகி போர்க்கவும் பரிந்து சிவபெருமான் ஆகா உலகம் இருளிலே மூழ்கிவிட்டது என்று பரிவுற்று இரக்கமுற்று உலகினுக்கு உலகத்தில் உள்ளார்க்கு தூய நெற்றி நேத்திரத்தினாலே தூய்மையாகி தன்னுடைய நெற்றி கண்ணாலே சுடரொளி கொடுத்த பண்பில் மிகுந்த பிரகாசத்தினை உலகத்திற்கு அடித்த அருளினாரே அந்த தன்மையினால் தேயமார் ஒளிகளெல்லாம் தேயம்னா உலகம் தேயமார் ஒளிகளெல்லாம் உலகின் கண் உள்ள ஒளிகளெல்லாம் சிவன் உரு தேசதென்னார் சிவபெருமான் திருமேனி பிரகாசமே ஆகும் என்று உணரமாட்டார் உணராமல் இருக்கின்றார்கள் ஆனால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகையால் இந்த நிகழ்ச்சியே சான்று என்று அருமையாக கூறினார் ஏன்னா இதுகாரும் வேற்று சமயத்தார் சிவபெருமானுடைய திருமேனியை குறைத்து பேசினார்களே அவர்களெல்லாம் உண்மைகளை உணராதவர் உணராதவர் என்று அடுக்கின்றார் ஆகையினாலே ஒரு சமயத்திலே திருக்கைநாய மலையிலே எம்பிராட்டி உள்ள மகிழ்ச்சியினால் எம்பெருமானுடைய திருக்கண்களை நம்முடைய திருக்கரங்களால் மூடிவிட உலகமெல்லாம் இருள் சூழ்ந்து விட்டது அப்ப அவருடைய திருமேனி ஒளியினால்தான் அங்க அவருடைய திருநயனத்தில் இருந்துகின்ற அந்த திருக்கண் ஒளியினால் உலகமே ஒளிகின்றது என்ற உண்மை அங்கு நம் விளங்கினோம் ஆகவே இரண்டு கண்களை மறைத்தவுடன் மூன்றாவது கண்ணாகிய நெற்றிக்கண்ணினாலே இந்த உலகத்திற்கு ஒளி கொடுத்தார் எனவே உலகத்தில் விளங்குகின்ற ஒளி எல்லாம் சோம சூரிய அக்னி ஒளி என்றாலும் அந்த சோம சூரிய அக்னிகளை தன்னுடைய மூன்று கண்களாக கொண்டவர் எம்பெருமான் ஆகவே அவருடைய 108 நாமாவளி அஷ்டோத்தர சதநாமாவளி என்பார்கள் அந்த 108 நாமாவளியிலே ஒன்று ஓம் சோம சூரிய ஓம் சோம சூரியாக்னி லோச்சனாஜை நமகான் லோச்சனம்னா கண்ணு சோமன்னா சந்திரன் சூரியன் கதிரவன் அக்னின்னா நெருப்பு நம்ம சந்திரன் கதிரவன் நெருப்பு மூன்றையும் மூன்று வெளிகளாக கொண்டவன் சொல் ஆகவே அவனுடைய மூன்று நயனங்கள் மூலமாகத்தான் சூரிய சந்திர நெருப்புகள்லாம் வந்து ஒளியே கிடைக்கின்றது அதை வச்சுதான் உலகத்துக்கு ஒளி கிடைக்கிறது அதற்கு இந்த புராணம் சான்று என்றார்கள் அவ்வேடமெல்லாம் அருள் ஒளி தொழில் என்பதற்கு முதல்வி திருக்கண் புதைத்த திருவிளையாட்டின் நிகழ்ந்த நிகழ்ச்சியே சான்று என்பதான் நயப்பு மகிழ்ச்சி வாய்தல் பரத்தல் தேயம் உலகம் அடுத்த பாடலிலே இன்னொரு செய்தியை சொல்கின்றார் அந்த திருமேனி கொண்டு அருள் புரிவதற்கு இன்னொரு செய்தி கண்ணுதல் யோகிருப்ப காமன் நின்றிட வேட்கைக்கு விண்ணொரு தேவராதி வெளிந்தமை ஓரார் மால்தான் எண்ணிவேள் மதனை ஏவ எரி விழித்து இமவான் பெற்ற பெண்ணினை புணர்ந்து உயிர்க்கு பேரின்பம் அளித்தது ஓரார் அருமையான செய்தியை சொல்லக்கூடியது அது அழகான பாடலாம் கண்ணுதல் யோகி இருப்பர் கண்ணுதல்னா யாரு நுதல்னா நெற்றி அப்ப முதல் கண் கண் முதல் என்பதை முதல் கண்ணு மாத்திக்கிடணும் அந்த முதல் கண்ணை உடைய பெருமான் அப்படின்னு பொருள் கொள்ளணும் இந்த மாதிரி வருவதுதான் அன்மொழி தொகைன்னு சொல்வார்கள் தேன்மொழி வந்தால் அப்படின்னா என்ன இருக்கும் தேன் போல மொழி பேசக்கூடிய அந்த பெண் வந்தால் அது மாதிரி கண்ணுதலை முதல் கண்ணு மாற்றிக்கொள்ள வேண்டும் முதல் கண்ணா முதலிலே கண்ணை உடைய பெருமான் அவன் அவர் வந்து யோகத்திலே இருந்தார் யோக நிலையிலே சனகாதி முனிவர்களுக்கு மோனத்தை உணர்த்துவதற்காக யோக நிலையிலே இருந்தார் நெற்றிக்கண்ணையுடைய சிவபெருமான் யோகி இருந்துடி யோகத்திலே இருந்தபோது வேட்கைக்கு காமன் நின்றிட நின்றிடல ஒரு உம் போட்டுக்கிடணும் நின்றிடவும் மன்மதன்னா வந்து நம்ம தன்னுடைய செயல்பாட்டில மும்முரமா தான் இருக்கான் ஆமா மன்மதன் ஒன்னும் அடங்கிடல அவன் நின்றும் யாருக்கும் வந்து ஏன்னா மன்மதன் தான் போகத்துல தூண்டணும் உயிர்களை அந்த மன்மதன் வந்து அப்படி செயல் திறனோடு அவன் இருந்தாலும் யாருக்கும் போகம் கிடைக்கவில்லை ஏன்னா மன்மதனால நேரடியா போகம் கிடைக்கல சுவாமி திருவுள்ளம் பற்றினா தான் எதுவுமே நடக்கும் அதுக்கு இது நல்ல சான்று சுவாமி போக போக திருமேனியே கொள்ள வேண்டாம் சொல்லி முழுக்க முழுக்க யோக திருமேனியை லயித்து விட்டார் அப்ப மன்மதன்லாம் நிக்கிறான் நின்னு என்ன பிரயோஜனம் யாருக்கும் போக கிட்ட அதான் காமன் நின்றிட என்றதுல ஒரு உம் போட்டுக்கணும் உரையில அருமையா போட்டிருப்பாங்க காமன் காமன் நின்றிட வேட்கைக்கு காரணமாகிய காமன் இருக்கவும் இருக்கவும் விண்ணுரு தேவராதி விண்ணிடத்துள்ள தேவர்கள் முதலியோர் மண்ணுலகத்தோர் மட்டுமல்ல விண்ணுலகத்தோருக்கே போகம் கிடைக்கிறேன் மெடிந்தமை ஓனார் அதாவது போகம் தூக்கப்பெறாமல் மெறிவுற்றதும் அறியார் அப்ப என்ன செய்யறார் திருமால் வந்து ஒரு சூழ்ச்சி பண்ற மால்தான் எண்ணிவேள் மதனை ஏவ மாயோ நம் மெழிவு கெடும்படி ஆகா தேவர்கள் மாந்தர்கள் எல்லாரும் வந்து போகமில்லாமல் மெழுகின்றார்களே இவருடைய துயரம் கருத துயரம் வந்து கெட வேண்டும் என்று கருதி காமனை ஏவுதல் செய்ய நீதான எல்லாருக்கும் வேட்கை எழுப்புவன் சிவபெருமான் யோகத்தில் இருக்கார் அவருக்கு நீ வேட்கை எழுப்பு அவருடைய யோகத்தை களைத்து விடுன்னு சொல்லி மன்மதனை ஏவுகின்றார் திருமால் ஏவனவுடனே மன்மதன் போய் சுவாமி மேலே அம்பு பெய்ய போகின்றான் அப்ப என்ன நடந்தது எரி விழித்து அவனை நெற்றிக்கண்ணை விழித்து எரித்து அதன் பிறகு என்ன செய்தார் இறங்கி இமவான் பெற்ற வெண்ணினை புணர்ந்து இமயமலை அரையன் பெற்ற உமாதேவியை கலந்து உயிர்க்கு பேரின்பம் அளித்தது ஓரார் உயிர்களுக்கெல்லாம் பேரின்பத்தினை அருளி செய்ததும் உணரார் எனவே அவர் யோகியாயிருந்தும் அப்புறம் அவரே திருவுளம் பற்றி போகியாய் மாறியும் உயிர்களுக்கு அருளை செய்துள்ளார் என்பதற்கு அருமையான சான்று பலவேறு வகைப்பட்ட அருள்புரி தொழிலும் அவ்வேடத்தை இந்தியமையாமை கண்ணுதல் யோகி இருந்துடி உலகத்தின் கண் நிகழ்ந்த நிகழ்ச்சியே சாட்சி. அப்படின்னா சுவாமி எப்படிலாம் அருள் புரிகிறான்னு போன பாடம் இந்த பாடம் எவ்வளவு அருமையா உணர்த்திச்சு. திருமேனியிலிருந்து ஒளி கொடுக்கின்றார் உலகத்திற்கு. அப்புறம் போகத்தை சனாதி போன்ற பக்குவ ஆன்மாக்களுக்கு யோகத்தை உணர்த்தினார். அதுக்கப்புறம் மன்னனை எரித்து அப்புறம் இறங்கி திருவுளம் பற்றி போகியாகி உமையனரோடு சேர்ந்து விளங்கி எல்லா உயிர்களுக்கும் மெலித்த உயிர்களுக்கெல்லாம் மீண்டும் போகத்தை கொடுத்தார். அப்போ யோகியாகவும் போகியாகவும் விளங்கி எப்படிலாம் அருள் செய்கிறார். இந்த அருளை உயிர்களுக்கு செய்யணும்னா இந்த திருமேனி வேண்டுமல்லவா. இந்த திருமேனி மேற்கொள்ள போய் தான் இப்படிலாம் அவர் அருள் செய்ய முடிந்தது. இதை உணராம திருமேனியை பற்றி குறை சொல்லி வினையை ஈட்டுகின்றார்களே என்று ஆசிரியர் இறங்கி பாடுகின்றார். இந்த ரெண்டு திருவிளையாடல்களும் எதை உணர்த்தியது என்றால், உலகினுக்கு உயிருமாகி நின்றவாற்றை இவ்விருவகை திருவிளையாட்டின் வைத்து இனிது விளக்கியதுவும் ஆயிற்று. உலகினுக்கு உயிரா இருக்கார் அவர். ஒளி கொடுத்தார், ஒளி இல்லாட்டா உலகம் எப்படி இயங்கும்? ஒளி வந்து உலகத்துக்கு உயிர் இல்லையா, அந்த ஒளியை அவர் தான் கொடுக்கார்கிறது. நாயகன் கண்ணை மறைத்து அந்த திருவிளையாடல் உணர்த்துகிறது. சுவாமி தான் உயிர், ஒளியே கொடுத்து உலகத்துக்கு உயிரா இருக்கார். அப்புறம் எந்த ஒரு அந்த ஒளி இருக்கிறது, சரி போகம் துய்க்கணும், மன்மதன் இருந்தும் துய்க்க முடியலையே. அப்ப சுவாமி வந்து போகியாக திருமேனி கொண்டு அந்த கல்யாண கூடத்திலே சுவாமி விளங்கினால்தான் உலகத்திலே எல்லாருக்கும் வந்து இல்லற போகம் கிடைக்கும். ஆகவே அந்த யோக நிலையில் விளங்கியதும் மன்மதனை எரித்ததும் மீண்டும் போக நிலைக்கு வந்ததும் அந்த திருவிளையாடல் வந்து சுவாமி கொடுத்தாதான் எந்த போகமும் கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறது. எனவே உலகத்துக்கு அவர் தான் உயிரா இருக்கார், அவர் கொடுத்தாதான் எதுவும் கிடைக்கும் என்பதை தெளிவாக உணர்த்துகிறது. ஆகவே உலகினுக்கு உயிருமாகி அப்படின்னு சொல்லி முந்தின பாடல வந்தது இல்லையா, இந்த பாடல வந்தது 48 பாடல வந்தது. உலகினை இறந்து நின்றது 600 பாடல வந்து 3 அடி வந்தது. உலகினுக்கு உயிருமாகி அப்படின்னு வந்தது. ஆகவே உலகிற்கு உயிராயிருப்பதை இந்த ரெண்டு திருவிளையாடல்களும் உணர்த்துகின்றன. ஒளி கொடுத்ததும் அப்புறம் வந்து யோகமும் போகமும் கொடுத்ததும். சரி, யோகியாயிருந்து அவன் தான் யோகத்தை கொடுக்க சனகாதி இருக்கு. அப்புறம் மன்மதனை எரிச்சுட்டு போகியாகி சாதாரண மக்களுக்கு போகமும் அவன் தான் கொடுக்கிறான். அப்ப யோக வடிவம் போக வடிவம் முரண்பட்ட வடிவங்களை தாங்குகின்றான். ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம்னு இதுக்கு முந்தின பாட்டுக்கு முந்தின பாடல ரெண்டு பாடலுக்கு முந்தான சொன்னாரு, ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம்னு. இப்ப தட்சிணாமூர்த்தி ஆகிய யோக வடிவம், அப்புறம் உயிர்களுக்கு போகம் கொடுக்க போக வடிவம், இப்படி ஒவ்வா வேடத்தை தரித்துக் கொண்டதையும் இந்த புராண செய்தியிலே அறிந்து கொள்ளலாம். ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம் ஒருவனையை தரித்துக் கொண்டதும் இதனுட் கண்டுகொள்க. இவை இரண்டு செயலும் மேலதனை கண்கூடாக தெளிவித்து நம்ம எதை வந்து அவன் வந்து சிந்தனைக்கு எட்டியும் எட்டாத நிலையிலே தான் இருக்கின்றான் என்ற உண்மையை தெரிவிக்கின்றன. தெரிவித்து சிந்திதனாயும் அசிந்திதனே என்றதனை வலியுறுத்தியவாறு. இதெல்லாம் வந்து நம்ம கைராயத்துல வந்து ஸ்ரீகண்ட ருத்ரனாலே இயற்றப்படுகிறது என்றால், ஸ்ரீகண்ட ருத்ரருக்குரிய செயல்கள் வடிவங்கள்லாம் சிவபெருமானுக்குரியவைதான். அதான் அது சிவபதம் தான் அது. அதனால ஸ்ரீகண்ட ருத்ரர் சரீரத்துக்கு வந்து சரீரியாக இருப்பவர் சிவபெருமான். ஆர்வனாவள பெருமான் சொல்வார், ஸ்ரீகண்ட ருத்ர சரீர சரீரியாய் விளங்கிக் கொண்டு சொல்வாங்க. ஆகவே அவருக்கு அந்தரியாமையா இருந்து எல்லாத்தையும் நிகழ்த்துவர் சுவாமி தான். அதனாலதான் சொல்றாரு, ஸ்ரீகண்டருத்திரக்குரிய வடிவங்களும் பெயர்களும் தொழில்களும் முதல்வனுக்கும் ஒப்ப உழவ் என்பது வாயு சங்கீதையில் கூறப்படுதலின் ஈண்டு கூறியனவெல்லாம் முதல்வனுக்குரியனவே யாம் எனக் கொள்க. ஸ்ரீகண்டருத்திரெல்லாம் பண்றார் 3 மூர்த்தினா சுவாமி கூறியதுதான் சுவாமி அருளால் அவரும் பண்றார். ஆகவே இங்க சொன்னதெல்லாம் முதல்வனுக்குரியனவையாம். அற்றாவின் நன்றே ஈண்டு கூறிய வடிவங்கள் எல்லாம் மகேஸ்வர மூர்த்தம் 25 நுழைத்து எண்ணப்பட்டன என்பது. மகேஸ்வர நிலை என்பது ஸ்ரீகண்டருத்திரக்கும் மேலான நிலை. இந்த மகேஸ்வர மூர்த்தம் அப்படின்னா உருவத்திருமேனிகளுக்கே பெயர். ஆகவே இங்க சொன்ன இந்த போக வடிவம் யோக வடிவம்லாம் மகேஸ்வர மூர்த்தம் 25 இருக்கிறது. அது பற்றி இந்த திருவுருவங்களும் திருவையாளர்களும் முதல்வனுக்குரியன என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சுவாமிகள் உணர்த்துகின்றார். அடுத்த பாடலை சொல்கின்றார்கள், படைப்பாதி தொழிலும் பத்தற்கு அருளும் பாவனையும் நூலும் இடப்பாகம் மாதராலோடு எய்ந்து உயிர்க்கு இன்பம் என்றும் அடைப்பானாம் அதுவும் முத்தி அடித்திடும் யோகம் பாதம் துடைப்பானாம் தொழிலும் மேனி தொடக்கானே சொல்லனாதே என்று சொல்கின்றார். அதாவது திருமேனி வந்து மேல சொன்னார்களே, ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகவும் சொன்னார்களே, ஆகவே வேத சிவாகமங்களை உபதேசம் செய்வதற்கு மட்டுமே திருமேனி வேண்டும் என்பதில்லை. உலகம் வந்து அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் இதுவரை சொல்லி போந்தார்களே. ஆகவே 5 செய்வதற்கும் அவ்வடிவம் இன்றியமையா சிறப்பினவாய் வேண்டப்படும் என்று சொன்னார். ஆகவே ஆரணம் ஆகமம் என்னும் செயலில் கூறி போந்த உபதேச மாத்திரைக்கே அன்றி உலகு அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்பது முதலாக இஞ்சனம் கூறி போந்த 5 தோற்றம் மறைப்பு நிலை. நிலை என்பது காத்தல், காத்தல் தொழில். தோற்றம் மறைப்பு நிலை அருள் இறுதி இறுதினு அடித்தல் தொழில். முதல்ல தோற்றம் என்பது படைத்தல் தொழில், மறைப்பு என்பது மறைத்தல் தொழில், அப்புறம் நிலை என்பது காத்தல் தொழில், அருள் என்பது அருளல், இறுதி என்பது அடித்தல். கோற்றம் மறைப்பு நிலை அருள் இறுதி என்னும் ஐந்தொழில் செய்தற்கும் அவ்வடிவம் இன்றிமையா சிறப்பினவாய் வேண்டப்படும் என்பதான். ஆகவே வேத சிவாமணி உபதேசிப்பதற்கு மாத்திரமன்றி இந்த உலகத்தை ஐந்தொழில் படுத்துவதற்கும் அவருக்கு திருமேனி இன்றிமையாத சிறப்பினதாக வேண்டப்படுகின்றது. உயிர்களுக்காக தான், ஐந்தொழில் உயிர்களுக்காக உயிர்களுக்காக வேண்டப்படுகிறது. தன அவருக்கு அவசியம் இல்லை, எதுவுமே நம்பொருட்டு தான் எல்லாம் மேற்கொள்றேன். படைப்புக்கு வந்து எப்படி திருமேனி வேண்டும்? ஏன்னா இயங்குத பொருள் நிலை நிலைப்பொருள் இருக்கு, சராசரம்னு சொல்லுவாங்க. இயங்கு பொருளும் சரி நிலைப்பொருளும் சரி அவனுடைய திருமேனியில இந்தந்த உறுப்பில் இருந்து தோன்றியது. நல்லா நம்ம ஞாபகம், மாயிலிருந்து தான் தோன்றது. ஆனா மாயைக்கு ஆதாரமாக அவன் திருமேனி இருப்பதனாலே இந்த திருமேனியில ஒவ்வொரு உறுப்பிலிருந்து ஒவ்வொரு உலக பகுதி தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி வாதுலாகமம் சொல்கிறது இல்லையா. அதனாலதான் சொன்னார், படைப்புக்கு வாதுலாகமத்தின் ஓதியவாறே இயங்கிய பொருளும் நிறைய பொருளும் ஆகிய உலகங்கள் முதல்வனது திருமேனியில் ஒவ்வொரு உறுப்புகளில் நின்று தோன்றுமாறு செய்ய வேண்டுதலானும். அப்புறம் மறைத்தல் தொழிலை செய்வதற்கு திருமேனியே வேண்டும். ஊன நடனம் மறைத்தல் தொழிலை தான் குறிக்கின்றது. உண்மை விளக்கத்தில் சொல்வார், தோற்றம் துடியதனில் கோயும் திரியமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்ற ஊன்றம் ஊற்றமா ஊன்ற மலர்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பதத்தை நாடு. ஐந்தொழில் செய்வதை திருமேனியை வைத்து சொல்வார். ஆகவே பக்குவ ஆன்மாக்கள் ஆன்மாக்கள் பக்குவ படனங்களுக்காக செய்யறது வினைப்போகங்களை ஊட்டுகின்ற ஊன நடனம். ஆகவே அதை மறைத்த தொழில் நம்ம தொகுத்து சொல்லலாம். இந்த மறைப்புக்கு ஊன நடனம் இயற்ற வேண்டுதலானும். அப்புறம் படைப்புக்கு ஏன் காத்தலுக்கு ஏன் திருமேனி வேண்டும்? காத்தல் தொழில திடீர்னு சொல்லுவாங்க, ஆமா அதுக்கு ஏன் திருமேனி வேண்டும்? அது உமையன்னை வந்து திதிக்கு மாதராளோடு இயைய வேண்டுதலானும். அதான் அவன் திருவுரு சக்தி தான் நம்மளை வந்து காக்கின்றது. எனவே காத்தலாகிய திதிக்கு மாதராளோடு இயைய வேண்டுதலானும். அப்புறம் அருளருக்கு ஏன் திருமேனி வேண்டும்? அவன் யோக நிலையிலிருந்து ஓதிய செஞ்சாலும் நமக்கு அந்த அருள் கிடைக்கும். அதனால அனுக்கிரகத்திற்கு யோகிருந்து காட்ட வேண்டுதலானும். அழித்தலுக்கு ஏன் திருமேனி வேண்டும்? சங்காரத்திற்கு தோன்றின முறையே அவ்வளவு உறுப்புகளின் ஒடுக்க வேண்டுதலானும். எந்தெந்த உறுப்புல இருந்து எந்தெந்த பகுதி தோன்றியதோ அந்தந்த உறுப்புல ஒடுக்கிற காலத்துல ஒடுக்கணும். ஆகவே தோன்றின முறையே அவ உறுப்புகளின் ஒடுக்க வேண்டுதலானும். அதனால இந்த ஐந்து ஒளிகளுக்கும் திருமேனி தேவைப்படுது. உபதேச மாத்திரைக்கே அன்றி இவற்றிற்கும் உருவ திருமேனி இன்றியமையா சிறப்பின. இவற்றிற்கும் அந்த ஐந்து ஒளிகளுக்கும் உருவ திருமேனி இன்றியமையா சிறப்பின என்பது கண்டுகொள்க. ஏனைத் தொழில்களை கிளந்து கூறுதலில் படைப்பாதி என்பதற்கு படைப்பாகிய ஆதி தொழில் என்று வைக்க நுணுக்கமான உரை. படைப்பாதி தொழில்னா ஆதினா பொதுவா முதலியேன்னு பொருள் இருக்கு. இப்ப படைப்பாதி தொழில்னா படைத்தல் முதலிய ஐந்தொழில்கள் அப்படின்னு நம்ம அதிலே அடக்கிட கூடாது. ஏன்னா ஒவ்வொரு தொழிலையும் தனித்தனியா சொல்றாரு. அப்புறம் ஆமா மறைத்த தொழில் எங்க சொல்லியிருக்காரு? பக்தருக்கு அருளும் பாவனையும் சொல்லியிருக்காரு. பாவனைனா மறைத்தல் தொழில், அது எப்படின்னு நயமா விளக்குவார். அப்புறம் வந்து காத்தல் தொழில சொல்லியிருக்காரு, இன் உயிர்க்கு இன்பம் என்றும் அடைத்தல், அதான் காத்தல். அப்புறம் முத்தி அழித்திடும் யோகு, பாசம் துடைப்பானாம் தொழில் என்றெல்லாம் வந்து ஒவ்வொரு தொழிலையும் தனித்தனியா சொல்லியிருக்கிறார். அப்ப படைத்தல் முதலியேன்னு சொல்லி முதலே அஞ்சே அடைக்கிடக்கூடாது. இப்ப படைப்பு ஆதி தொழில்னா எப்படி புறக்கணும்? படைப்பாகிய ஆதி தொழில், ஆதி தொழில்னா முதல் தொழில். ஐந்தொழில முதல் தொழில் வந்து படைத்தல் தானே. ஆகவே படைப்பாகிய முதல் தொழில் என்ற பொருளிலே படைப்பாதி தொழில் என்றார்னு அருமையா அங்க நயன் சொல்றேன். அப்புறம் சொல்றாங்க, பத்தற்கு அருளும் பாவனை, அதான் பாவனை தான் மறைத்தல் தொழில், அதை நயமா சொல்றாங்க. பத்தற்கு அருளும் பாவனை என்பது என்ன? பத்தற்கு இருவினை ஒப்பின் அருளுதற் பொருட்டு செய்யும் பாவனை. இருவினை ஒப்பு வந்த பிறகு பக்தர்களுக்கு வந்து பேரின்பத்தை தான் கொடுக்க போறார். அப்ப இருவினை ஒப்பு வருவதற்காக வேண்டி வினை போகங்களை வந்து வலுவாமல் ஊட்டுகிறார். ஆமா கொஞ்சம் கூட குறைக்காம கூட்டாம என்ன வினைக்கு எவ்வளவு போகமோ சரியா அளந்து ஊட்டுகிறார். என்ன சுவாமி எப்படி ரொம்ப ரொம்ப ஒரு கண்டிப்பான ஒரு நிலையில இருக்கின்றாரே நாம நினைக்கிறோம். ஏன்னா அப்பந்தான் நமக்கு இருவினை ஒப்பு வரும். இருவினை ஒப்பு வந்த பிறகு என்வினை ஒத்தவின் கணக்கில்லா திருக்கோலம் காட்டினாய் கழுக்குண்டிலேன்னு சொன்ன மாதிரி அந்த அருள் திருமேனி தான் காட்டி காட்டி நமக்கு பெரும்போகத்தை தான் தரப்போகிறார், பேரின்பம் தான் தரப்போகிறார். அந்த பக்குவம் வருத வரைக்கும் இருவினை ஒப்பு வருத வரைக்கும் நமக்கு வந்து அப்படி வினைப்போகங்களை கண்டிப்பாக ஊட்டுகிறார். ஆகவே அது செய்கின்ற பாவனை தான் அது. நோய் தீரும் வரை ஒரு தாய் வந்து குழந்தைகிட்ட கண்டிப்பா இருந்துகிட்டு தீர்ந்த பிறகு அது விரும்பினதெல்லாம் கொடுப்பது மாதிரி அந்த மாதிரி ஒரு கண்டிப்பான நிலையில இருப்பது வந்து அவர் செய்கின்ற ஒரு பாவனை தான். உண்மையில நமக்கு நம்ம மேல சுவாமிக்கு கோபம் கிடையாது. ஆகவே அந்த மறைத்தல் தொழில் ஒரு பாவனை என்று சிவபெருமானுடைய சிறப்பை எவ்வளவு அருமையாக எடுத்துச் சொல்கின்றார். அந்த இடத்துல வந்து பக்தர்க்கு அருளும் பாவனை என்பது பக்தர்க்கு இருவினை ஒப்பின் அருளுதல் பொருட்டு செய்யும் பாவனை என திரோதான தொழிலை உணர்த்திற்று. பாவனைங்கிற மூலம் திரோதானம். ஏன் மறைத்த தொழில் ஏன் பாவனைனாரு? பாவனைனா என்ன? அது இயல்பான பண்பு இல்ல. நம்ம ஒரு காரியத்துக்காக செயற்கையா செய்யறது இயல்பான பண்பு. பேரின்பம் கொடுத்தல் தான் அவருக்கு இயல்பான பண்பு. பாவனை வந்து ஒரு செயற்கையா செய்வதுதான். அதனாலதான் பாவனைன்னு சொன்னார். அப்ப அருமையா விளக்குறாரு பாருங்க மேற்கொண்டு. பாவனை என்றார் அகுது அவனுக்கு இயல்பு அண்மையின் அதுக்கு இயல்பு அல்ல, அதனால அது பாவனைன்னு சொன்னான். நூலும் அப்படிங்கறத என்ன சொல்லலாம், நாம வந்து நூலை செய்யும் அப்படின்னு அங்க பொருள் படும். நூலும்னா நூலை செய்யும், பெயரடைய திறந்த பெயரச்ச வினை அது. அது இடப்பாகம் மாதராளுக்கு அடையாயிற்று. இடப்பாகத்திற்கின்ற மாதரால் நூலை செய்பவள், முதல்ல நூலுபதேசம் கேட்பவர் அவர் தானே, ஆகையினாலே நூலை செய்பவள் என்பதனாலே நூலை செய்யும் மாதரால்னு அவளுக்கு அடையாயிற்று பெயரடி பிறந்த பெயரச்ச பெயர். இவ்வாறென்று எண்ணுமை ஏற்ற சொல்லாகவே வைத்து மேற்கூறி போந்த ஆரண ஆகமங்களை பிரித்து கூட்டல் என்னும் உத்தியால் இன்றும் உடன் வைத்து எண்ணினார் என்று உரைப்பினுமா அருமையாக சொல்றேன். நூலும் என்பதற்கு நூலுபதேசம் செய்வதற்கும், அது ஏற்கனவே சொல்லியாச்சு, ஆரணம் ஆகமங்களை தான் அவன் தான் உபதேசம் செய்யறான்னு சொல்லியாச்சு. ஏன் அதை இங்கேயும் சேர்த்து சொல்றேன், அங்க அதை மட்டும் பிரித்து சொன்னார், இங்க ஐந்துடிலோடு கூட்டி சொன்னார். அதான் பிரித்து கூட்டல்ங்கிற உத்தி. முதல்ல சிறப்பா அதை மட்டும் தனித்தனியா சொன்னார், சுவாமிக்கு திருமேனி வேண்டாமா, அப்பந்தான ஆரண ஆகமங்களை உபதேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றார். ஆரணாகம் உபதேசிப்பது மட்டுமா, இந்த படைத்தல் முதலிய ஐந்து உயிர்களையும் செய்வதற்கும் அந்த ஆரண ஆகமங்களை உபதேசிப்பதற்கும் ரெண்டுக்குமே வேண்டும்னு பிரித்து சொன்னதை இங்க சேர்த்து சொல்றார். அதான் பிரித்து கூட்டல், அற்புதமான உரை குறிப்பு. இதெல்லாம் பாசம் துடைப்பானாம் தொழில் என்பது அழித்தல் தொழில். ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்காங்க, கொன்றது வினையை கொன்று நின்ற அக்குணம் என்பதனான் அறிக. கொன்றதுன்னா அழித்தது, அழித்தது அந்த வினையை அழிப்பதுதான். அப்ப அழித்தல் தொழில் என்பது வினையாகிய பாசத்தை அழிப்பது தானே, எனவே பாசம் துடைக்கும் தொழில் என்பது அழித்தல் தொழில். எவ்வளவு அற்புதமான விளக்கம் பாருங்க. அடைப்பான் துடைப்பான் அப்படின்னு இருக்க பாடல்கள்ல அதெல்லாம் வந்து ஆண்பால் வினைமுற்றா கொள்ளக்கூடாது. பானீற்று வினையச்சம், பான் ஈற்றுல இருக்கு வினையச்சம் அப்படின்னா அடைப்பான அடைக்கும் பொருட்டு, துடைப்பானா துடைக்கும் பொருட்டு அப்படின்னாங்க. நம்ம உயிர்களுக்கு இன்பத்தை அடைப்பான் இன்பத்தை அடைக்கும் பொருட்டு, அடைத்தல்னா சேர்த்தல் துடைப்பான், பாசம் துடைப்பான பாசத்தை துடைக்கும் பொருட்டு வினையச்சம் பானிட்டு வினையச்சம். செய்யுளாகளின் உரைவிரலை வைத்தார். படைத்தலுக்கு அப்புறம் காத்தல் சொல்லணும், அப்புறம் அடித்தல் மறைத்தல் அருள்னு சொல்லணும். முன்ன பின்ன மாற்றி சொல்லியிருக்காருன்னா செய்யுளாகையினால அப்படி முன்ன பின்ன சொல்லியிருக்காங்க. இவை அனைத்தும் சுத்தமாக ஏற்படும் காரியங்களை நோக்கி கூறியது என்று உணர்க. சுவாமியே நேரடியாக தொழில் செய்தார்னா சுத்தமாயிட தான் செய்வார். ஆகவே சுவாமியின் தொழில்களை சொன்னதுனால சுத்தமாய தொழில் நடப்பதை சொன்னார். ஆகவே உலகினை என்பது முதல் இவ்வேழு செய்யுளானும் மேலை செய்யுளின் அசிந்திதன் என்பது வலியுறுத்தும் முகத்தான் அவ் அருளுருவின் பேதங்களும் அவற்றானாய தொழில்களும் பயனும் அவை இந்திமையா சிறப்பினவாமாறும் தொகுத்து கூறப்பட்டன. இதுவரை சொன்ன ஏழு செய்யுளால் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் அசிந்திதன் என்பதை உணர்த்துவதற்காக அவன் அருளுரு எப்படி போக வடிவம் யோக வடிவம் போர வடிவம் பேதப்பட்டிருக்கின்றது என்பதையும் அவை என்னென்ன தொழில்களை எல்லாம் செய்தது, ஆமா அந்த யோகத்தை உணர்த்தியது, காமனை எரித்தது, உமையாளை கலந்தது கொண்ட அருட்செயல்களையும் சொல்லி அவற்றால் உயிர்கள் பெற்ற பயன்களையும் சொல்லி, எனவே உயிர்கள் உய்யும் பொருட்டு இந்த அருள் திருமேனிகள் இன்றியமையாத சிறப்புடையன என்ற உண்மை இதுகாரம் மிகச் சிறப்பாக உணர்த்தப்பட்டது என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இந்த சிவஞான சித்தியார் சிவஞான சுவாமிகள் பொழிப்புரை சிந்தனை நிறைவு செய்து கொண்டு இந்த சிந்தனையை செய்வதற்கு குருவர்கள் பாலித்த சீர்வளசி குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவிழிக் கமலங்களை அடியே மனமுனிகளை போற்றி வளர்த்திக் கொண்டு நிறைவு செய்கின்றேன் திரு சிற்றம்பலம்.